நீங்கள் SPS தமிழோடு இணைந்துள்ளீர்கள். sps.com.au/tamil எனும் இணையத்தின் மூலம் மேலும் பல சிறப்பான நிகழ்ச்சிகளை நீங்கள் கேட்கலாம்.
உலக அகதிகள் தினம் June 20 கொண்டாடப்படுகிறது. சொந்த நாட்டை விட்டு வெளியேறி அயல் நாட்டில் அகதியாக தஞ்சமடைந்து வாழும் மக்களின் வாழ்வை நினைவுபடுத்துவதற்காகவும் அகதிகளின் நிலை பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்தவும் ஐக்கிய நாடுகள் மாநாட்டில் தீர்மானிக்கப்பட்டு அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு நாள் உலக அகதிகள் தினம். அகதிகள் வாரம் என்பது ஒவ்வொரு ஆண்டும் June 3 கடைபிடிக்கப்படுகிறது. இந்த ஆண்டிற்கான கருப்பொருள் சுதந்திரத்தை கண்டறிதல் என்று பொருள்பட ஃபைண்டிங் ஃப்ரீடம் என்பதாகும். இந்த வாரம் அகதிகள் மற்றும் புகலிடக் கோரிக்கையாளர்களின் போராட்டங்களை பற்றி விழிப்புணர்வு ஏற்படுத்தவும் அவர்களின் வாழ்க்கையை மீண்டும் கட்டியெழுப்பவும் இது கொண்டாடப்படுகிறது. மேலும் அவர்களின் கதைகளை கொண்டாடவும் ஒரு வாய்ப்பு வழங்குகிறது. ஆஸ்திரேலியாவில் அகதிகள் மற்றும் புகலிடம் கோருபவர்களின் நிலை கவலைக்குரிய ஒரு விடயமாக தொடர்கிறது. அகதிகள் மற்றும் புகலிடம் கோருபவர்களை ஆஸ்திரேலியா அணுகும் முறை குறித்து தேசிய அளவில் மட்டுமல்ல சர்வதேச அளவிலும் விமர்சிக்கப்பட்டு வருகிறது. 2nd உலகப் போருக்கு பிந்தைய காலத்தில் 1 மில்லியனுக்கும் அதிகமான அகதிகளை மீள்குடியேற்றிய பெருமை மிக்க வரலாறு ஆஸ்திரேலியாவிற்கு இருந்த போதிலும் தற்போதைய கொள்கைகள் மற்றும் நடைமுறைகள் ஆயிரக்கணக்கான புகலிடக் கோரிக்கையாளர்கள் மற்றும் அகதிகளுக்கு நிச்சயமற்ற தன்மை, மன உளைச்சல் என்பவற்றை ஏற்படுத்தியது மட்டுமன்றி பலரை துயரத்திலும் ஆழ்த்தியுள்ளன. ஆஸ்திரேலியாவில் உள்ள பல அகதிகள் மற்றும் புகலிடம் கோருபவர்கள் பல ஆண்டுகளாக, சில வேளைகளில் 1 தசாப்தத்திற்கும் மேலாக விசா முடிவுகளுக்காக காத்திருக்கிறார்கள். பெரும்பாலும் குறைபாடுள்ள ஃபாஸ்ட் ட்ராக் செயல்முறையின் கீழ் 8500க்கும் அதிகமானவர்கள் பாதிக்கப்பட்டுள்ளார்கள். இந்த காலகட்டத்தில் புகலிடம் கோருபவர்கள் வேலை செய்ய, படிக்க அல்லது மருத்துவ காப்பீட்டு திட்டங்கள் மற்றும் வருமான பாதுகாப்பு வேலைகள் போன்ற அடிப்படை உதவிகளை அணுகுவதற்கான உரிமை அடிக்கடி மறுக்கப்படுகிறார்கள். இதனால் பலர் வறுமை நிலைக்கு தள்ளப்படுகிறார்கள். பாதிக்கப்பட்டவர்களின் கதைகள் ஆழ்ந்த உளவியல் பாதிப்பை வெளிப்படுத்துகின்றன. தனிநபர்கள் தங்கள் வாழ்க்கையை இயலாமையில் சிக்க வைத்திருப்பதாக விவரிக்கிறார்கள். எதிர்காலத்தை திட்டமிடவோ அல்லது அவர்களின் குடும்பங்களுக்கு நம்பிக்கையை வழங்கவோ முடியாத நிலையில் அவர்கள் இருக்கிறார்கள். புகலிடம் தேடுவோரை நவுரு மற்றும் பப்பா நியூகினியில் உள்ள ஆஃப் ஷோர் டிடென்ஷன் என்ற நாட்டிற்கு வெளியே அமைக்கப்பட்டுள்ள தடுப்பு காவல் மையங்களுக்கு மாற்றும் ஆஸ்திரேலியாவின் கொள்கையை ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமை அமைப்பு கடுமையாக விமர்சனம் செய்துள்ளது. இந்த மையங்களில் நிலைமைகள் மோசமாக உள்ளன. தடுப்பு காவலில் உள்ளவர்களின் உடல்நலம் மோசமடைந்து வருவதாகவும், போதுமான மருத்துவ சிகிச்சை கிடைக்காததாகவும், உணவு பாதுகாப்பின்மை மற்றும் பரவலான பயம் மற்றும் நம்பிக்கையின்மை உணர்வு இருப்பதாகவும் அவர்கள் தெரிவிக்கின்றனர். சில தனிநபர்கள் கிட்டத்தட்ட 12 இந்த தடுப்பு மையங்களில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர். அவர்கள் தாங்க முடியாத வலி என்று விவரிக்கும் மற்றும் அவர்களின் பாதுகாப்பு மற்றும் மன ஆரோக்கியத்திற்கு தொடர்ந்து அச்சுறுத்தல்களை தாங்கி வருகின்றனர். ஆஸ்திரேலிய சமூகத்தில் பிரிட்ஜிங் விசா வைத்திருப்பவர்கள் கூட பெரும்பாலும் குறிப்பிடத்தக்க தடைகளை எதிர்கொள்கின்றனர். பலர் குழந்தை பராமரிப்பு மானியங்கள், உயர்கல்வி மற்றும் வேலைவாய்ப்புகளிலிருந்து விலக்கப்படுகிறார்கள். இது அவர்களை மட்டுமல்ல, அவர்களின் குழந்தைகளையும் பாதிக்கிறது. அந்த குழந்தைகளில் சிலர் ஆஸ்திரேலியாவில் பிறந்தவர்கள், ஆஸ்திரேலிய குடிமக்கள். நிதி பாதுகாப்பு விலை இல்லாததால் முக்கிய வருமானம் ஈட்டுவோர் வேலை செய்ய முடியாவிட்டால் குடும்பங்கள் ஆதரவு இல்லாமல் விடப்படுகின்றன. அடிப்படை தேவைகளுக்காக நண்பர்களை, தொண்டு நிறுவனங்களை அல்லது மாநில அரசை அவர்கள் நம்பியுள்ளார்கள். நீண்டகால தடுப்பு காவல் மற்றும் நிச்சயமற்ற தன்மை ஆகியவை மனச்சோர்வு, பதட்டம் மற்றும் சென்ஸ் ஆஃப் பவர்லெஸ்னஸ் என்ற இதை செய்வதற்கும் வலுவற்றவர் என்ற உணர்வு உள்ளிட்ட கடுமையான உளவியல் விளைவுகளை ஏற்படுத்துகின்றன. தடுப்பு காவல் முறை மற்றும் பொதுமக்களின் சந்தேகம் மற்றும் பாகுபாட்டை தூண்டும் எதிர்மறை ஊடக சித்தரிப்புகள் ஆகிய இருந்தாலும் அகதிகள் பெரும்பாலும் குற்றவாளிகளாகவும் தனிமைப்படுத்தப்பட்டவர்களாகவும் உணர்கிறார்கள். கால வரையறையற்ற காத்திருப்பு மற்றும் குடும்பங்களை பிரிந்து வாழ்வதால் ஏற்படும் அதிர்ச்சி தடுப்பு காவலிலிருந்து விடுவிக்கப்பட்ட பின்னரும் தொடர்கிறது. ஏனெனில் பலர் அன்புக்குரியவர்களுடன் மீண்டும் ஒன்றிணைந்து தங்கள் வாழ்க்கையை மீண்டும் கட்டியெழுப்ப போராடுகிறார்கள் என்று உளவியல் நிபுணர்கள் தெரிவிக்கிறார்கள். அகதிகள் மற்றும் புகலிடம் கோருபவர்கள் குறித்த சட்டங்களில் சீர்திருத்தங்கள் தேவை என்ற அழைப்புகள் பல வருடங்களாக முன்வைக்கப்பட்டு வருகின்றன. அந்த சீர்திருத்தங்களுள் முக்கியமானவை சில. ஆஃப் ஷோர் டிடென்ஷன் என்ற நாட்டிற்கு வெளியே அமைக்கப்பட்டுள்ள தடுப்பு காவல் மையங்கள் மற்றும் கட்டாய தடுப்பு காவல் செயல்முறைகளை முடிவுக்கு கொண்டு வருதல். நிரந்தர வதிவிடம் மற்றும் குடும்ப மறு ஒருங்கிணைப்பிற்கான தெளிவான பாதைகளை வழங்குதல். புகலிடம் கோரி நிற்பவர்கள் வேலை செய்ய, படிக்க மற்றும் அடிப்படை சேவைகளை அணுகுவதற்கான உரிமையை மீட்டெடுத்தல். உலகளாவிய தேவைகளை சிறப்பாக பிரதிபலிக்க ஒவ்வொரு வருடமும் எத்தனை மனிதாபிமான விசாக்கள் வழங்கப்படுகின்றன என்ற எண்ணிக்கையை மாற்றியமைத்தல். நியாயமான சட்ட மாற்றங்களை கொண்டுவர தேவையான அரசியல் ஆணை தற்போதைய அரசிற்கு இருக்கிறது. அதனை பயன்படுத்தி ஆஸ்திரேலியாவின் மதிப்புகளுடன் அதன் கொள்கைகளை இணைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று ஆர்வலர் குழுக்கள் வலியுறுத்துகின்றன. உலகம் முழுவதும் சுமார் 100 மில்லியனுக்கும் மேற்பட்ட மக்கள் தங்கள் நாடுகளை விட்டு வெளியேறி அகதிகளாகவும் புகலிடம் கோரும் மக்களாகவும் வாழ்ந்து வருகின்றனர். இந்த நிலையில் ஆஸ்திரேலியா தனது அகதி மற்றும் மனிதாபிமான அனுமதி எண்ணிக்கையை கடந்த சில ஆண்டுகளாக குறைத்துள்ளது. தற்போது ஆண்டு ஒன்றிற்கு 20,000 மனிதாபிமான விசாக்கள் மட்டுமே வழங்கப்படுகின்றன. இது உலகளாவிய தேவையை பொறுத்தவரை மிகவும் குறைவானதாகும். ஆண்டுதோறும் மனிதாபிமான அடிப்படையில் நாட்டிற்குள் அனுமதிக்கும் புகலிட கோரிக்கையாளர்களது எண்ணிக்கையை ஆஸ்திரேலிய அரசு உடனடியாக 30,000 உயர்த்த வேண்டும் என மனித உரிமை அமைப்புகள் வலியுறுத்துகின்றன. இந்த கோரிக்கைகள் முன்வைக்கப்படும் அதேவேளை பாதிக்கப்பட்டவர் ஒருவரின் கதையை கேட்பது பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறோம். வாருங்கள், ஆஸ்திரேலியாவில் அகதிகள் மற்றும் புகலிடம் கோருபவர்களது நிலை குறித்து ஆரோக்கியராஜ் மரியதாஸ் க்ரூஸ் அவர்கள் என்ன சொல்கிறார் என்பதை கேட்போம். வணக்கம் ஆரோக்கியராஜ் மரியதாஸ் க்ரூஸ்.
வணக்கம்.
இது அகதிகள் வாரம். இந்த வாரத்திலே நாங்கள் புகலிடம் கோரி வந்தவர்கள் சிலரது கதைகளை மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்ள நினைக்கிறோம். உங்களது கதையை பகிர்வதற்காக உங்கள் பின்னணி பற்றி, நீங்கள் எப்பொழுது வந்தீர்கள், எப்படி வந்தீர்கள், அந்த பின்னணியை பற்றி கூறுவீர்களா?
நான் 2012 என்னுடைய பேர் வந்து ஆரோக்கியராஜ் மரியதாஸன் க்ரூஸ். ஸோ நான் 2012 நாட்டில் ஏற்பட்ட இனப்படுகொலை காரணமாகவும் தொடர்ந்து நான் இனப்படுகொலை நடந்து கொண்ட காரணத்தாலே நான் நாட்டை விட்டு வெளியாகி 2012 ஆஸ்திரேலியாவை தப்பி வந்தேன். வந்த காலத்திலேருந்து இன்று வரைக்கும் கிட்டத்தட்ட 14 வருடங்கள் ஆகிவிட்டன. இதுவரையும் நிரந்தர குடியுரிமை வந்து எனக்கும் என்ன போல சில பேருக்கும் இன்னும் கிடைக்காம இருக்கிறது.
அண்மை காலங்களிலே பலருக்கு நிரந்தர வதிவிட உரிமை வழங்கப்பட்டு வருகிறது என்று அறிகிறோம். அந்த வகையிலே நீங்கள் சேர்க்கப்படாமல் இருப்பதற்கு ஏதாவது காரணங்கள் இருக்கிறதா? உங்களுக்கு என்ன கூறியிருக்கார்கள் இதுவரை?
கோர்ஸ்ல முதலாவது கோர்ஸ் இமிகிரேஷன் ரிஜெக்ட் பண்ணி திருப்பி ஐடபிள்யூ ஏசிஓக்கு பதிலாக இதுதான் எங்களுக்கு ஐடபிள்யூன்னு சொல்லி உண்டு. ஸோ அது எங்களுக்கு அதுவும் ரிஜெக்ட் பண்ண உடனே திருப்பி நாங்கள் கோர்ஸ்ல போட்டு கோர்ஸ்ல அக்செப்ட் பண்ணிருந்தோம். திருப்பி கோர்ஸ்ல அக்செப்ட் பண்ணப்போ திருப்பி அது இமிகிரேஷனுக்கு போனது, ஃபாஸ்ட் ட்ராக் மூலமா வந்து திருப்பி அது போனது. போய் எங்களை கேஸ் வந்து சரியான முறையில் அவங்க பார்க்காம திருப்பி ரிஜெக்ட் பண்ணதால வந்து நாங்கள் இப்ப கடைசியா வந்து ஹைகோர்ட்டுக்கு போட்டு ஹைகோர்ட் நிறைய காசுல வச்சிடும். லோயருக்கு லோயர்ஸ் மற்றது கோர்ட்டுக்கு நிறைய காசுல வச்சிட்டோம். ஸோ சில வச்சு எங்களுக்கு இப்ப கடைசியா வந்து மினிஸ்ட்ரிக்கு தான் போட்டுருக்கு. மினிஸ்ட்ரிக்கு போட்டு தாங்க தரோம்னு சொல்லி அண்டர் சார்டன் வந்து இந்த மாதிரி சொல்லி கையிலாக எடுத்துட்டு எடுத்து கொடுப்போம்னு சொல்லி அவர் நேரடியா வாக்குமூலம் கொடுத்துருக்காரு. இப்போ 2 வாரங்களுக்கு முதல் அதுக்கு நாங்க எல்லாம் அப்ளை சட்டை என்னென்ன செய்யணுமோ அதன்படி நாங்க எல்லாம் செஞ்சுக்கிறோம். ஒரு இனி வெயிட் பண்ணி கொண்டிருக்கோம், அவங்களோட பதிலுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். 3-6 மாதம் வந்து வெயிட் பண்ணிருக்காங்க.
நீங்கள் அப்படி காத்திருக்கும் போது உங்களது நேரத்தை எப்படி கழிக்கிறீர்கள்? உங்களுக்கு வேலை செய்யும் உரிமை இருக்கிறதா?
முதல்ல எனக்கு 3 மாசம் வேலை செய்யற உரிமையை நிப்பாடினாங்க. திருப்பி அந்த வேலை செய்யற உரிமை தந்தவங்க எனக்கு திருப்பி. நிறைய பேருக்கு இன்னும் அந்த வேலை செய்யற உரிமையை கொடுக்காம தான் இருக்கிறாங்க. உண்மையாவே வந்து இப்ப நான் வெயிட்டிங் பண்ணி ஒரு 2 வருடங்கள்லாம் ஆகியிருக்கிறது. பட் அப்ப நான் என்னுடைய சிலவு வீட்டு வீடு எல்லாம் தனியாக தானே வாடகை கட்டணும், இல்லை சரியான ஸ்ட்ரகிளாக இருந்தது, சரியான ஸ்ட்ரகிளாக இருந்தது வேலை செய்யாம விட்டதால. ஸோ திருப்பி வேக்கு மிஷன் தந்ததால் வந்து வேலை செய்யக்கூடிய மாதிரி இருக்குது. நான் வந்து எம்பிஎனில் வேலை செய்கிறேன். ஸோ போர்பன் நெட்ஒர்க்கில் வேலை செஞ்சு கொண்டிருக்கிறேன். ஸோ இந்த நாடு நல்லதாக செஞ்சு கொண்டிருக்கிறோம். எஸ்பெஸ்டோ ரிமூவ் பண்ணி ஸோ டெலிகம்யூனிகேஷன் தான் செஞ்சு கொண்டிருக்கிறோம்.
நீங்கள் வரி கட்டி கொண்டிருக்கிறீர்கள் என்பதை மறைமுகமாக சொல்கிறீர்கள்.
கண்டிப்பாக 14 வருடங்களாக நான் வரி கட்டி கொண்டு தான் இருக்கேன்.
இந்த ஃபாஸ்ட் ட்ராக் செயல்முறை மூலம் விசா நிராகரிக்கப்பட்ட பலருக்கு இப்பொழுது சில காலமாக விசாரித்து விசா வழங்கி வருவதாக அறிகிறோம். உங்களுக்கு ஏதாவது அமைச்சரது தலையீடு தவிர வேறு ஏதாவது செய்திகள் உங்களுக்கு கிடைத்திருக்கிறதா?
அமைச்சர் தலையீடு மட்டும்தான். அமைச்சர் தலையீடு வந்து தான் நாங்கள் எல்லாருக்கும் விசா கொடுக்கணும் சொல்லியிருக்காங்க. ஸோ அதை நம்பி தான் நாங்கள் எல்லாருமே அப்ளை பண்ணி போட்டு வெயிட் பண்ணி கொண்டிருக்கோம். இன்றைக்கு வருமா நாளைக்கு வருமானு ஒரு சில பேருக்கு வருது. ஆனால் ஒருத்தருக்கு என்ன அடிப்படையில் எப்படி வருதுன்னு தெரியல, நான் வருது. ஸோ சந்தோஷமான விஷயம். ஸோ எல்லாருக்கும் வரணும்னு தான் நான் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம்.
அதையே நாங்களும் விரும்புகிறோம். உங்களது எதிர்காலம் நன்றாக அமைய SBS தமிழ் ஒலிபரப்பின் சார்பில் வாழ்த்து கூறி, இந்த வாரம் அகதிகள் கதைகளை நாங்கள் எடுத்து வருகிறோம். அந்த வகையில் உங்கள் கதையும் எல்லோரும் அறிந்து கொள்ள வேண்டிய, தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு கதை என்று நாங்கள் நம்புகிறோம். மிக்க நன்றி ஆரோக்கியராஜ் மரியதாஸ் குரூஸ். ஆஸ்திரேலியாவிடம் அதிக வளங்கள் இருந்த போதிலும், இந்நாட்டை கட்டியெழுப்ப அகதிகள் பங்களிப்பு முக்கியமானது என்ற அனுபவம் இருந்த போதிலும், அதன் தற்போதைய அகதி மற்றும் புகலிடக் கொள்கைகள் ஆயிரக்கணக்கானவர்களை மன உளைச்சலுக்கும் நிச்சயமற்ற தன்மையிலும் ஆழ்த்தியுள்ளன. முன்னோக்கி ஒரு தெளிவான பாதை உள்ளது. தண்டனை நடவடிக்கைகளை முடிவுக்கு கொண்டு வருதல், உரிமைகள் மற்றும் கண்ணியத்தை மீட்டெடுப்பது மற்றும் சர்வதேச கடமைகளை மதிப்பது. பாதிக்கப்பட்டவர்களின் கதைகள், அகதிகள் மற்றும் புகலிடம் கோருவோர் மீதான ஆஸ்திரேலியாவின் அணுகுமுறையை, இரக்கமுள்ள மற்றும் கொள்கை ரீதியான மறுசீரமைப்பின் அவசர தேவையை அடிக்கோடிட்டு காட்டுகின்றன.
விருப்பம், பகிர்வு, கருத்து பதிவு, லைக், ஷேர், காமெண்ட். SBS தமிழின் Facebook.